ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, காஞ்சி மகாபெரியவாளின் தெய்வத்தின் குரல். ஐந்தாம் பகுதி. ஸ்ரீ சங்கர சரிதம். பிரமத கண்டனத்திற்காக அல்ல, ஸ்வயமத கண்டனம் கூடாது என்றே. இரண்டாம் பாகம். சகல சித்தாந்தங்களும் உள்ளடங்கியதாக உள்ள வேத தர்மத்தை ஆக்ஷேபித்து அல்லது அதில் ஒரு அம்சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதுவே பூரண தர்மம் என்று சாதித்து அறிவும் ஒழுக்கமும் வாய்ந்த சிலரும் கலியிலே சித்தாந்தங்களை பரப்பினார்கள் என்பதை நம்முடைய சாஸ்திர புராணங்களில் கலி புருஷன் பண்ணின கிருத்திரிமமாகத்தான் சொல்லியிருக்கிறது. இது நல்லதற்கில்லாததே நல்லதாக வேஷம் போட்டுக்கொண்டு வந்து ஜனங்களை மயக்கி அவர்கள் வேத விருத்தமான, அதாவது வேதத்துக்கு முரணான அம்சங்களையும் அனுஷ்டானங்களையும் கொள்கைகளையும் வாழ்முறைகளையும் பின்பற்ற பண்ணியதுதான் என்று சொல்லியிருக்கிறது. புத்தர், ஜீனர் போன்றவர்களை ஜனங்கள் நல்ல வழிக்கு போகப்படாது என்று தடுப்பதற்காகவே மனசறிந்து மாற்று வழி போட்டு கொடுத்தவர்கள் என்று சொல்வது கஷ்டமாயிருந்தால் அப்படி சொல்ல வேண்டாம். அவர்களை பொறுத்தமட்டில், அவர்களை போன்ற நிலைக்கு போனவர்களை பொறுத்தமட்டில், அவர்கள் சொன்னவற்றை நல்லதற்கில்லாதவை என்று சொல்ல வேண்டியதில்லை. ஒரே அகிம்சை, அன்பு, ஒழுக்கம் என்று இருந்து கொண்டு அவர்களைப் போல சரீரம் போனாலும் போகட்டும், லட்சிய சித்தி அடையாமல் எழுந்திருப்பதில்லை என்று புலனை அடக்கி அப்படியே ஒரு தபஸில் உட்கார்ந்துவிடக்கூடியவர்களுக்கு வேதமும் வைதிகானுஷ்டானங்களும் நிஜமாகவே தேவையில்லைதான். இப்படி அந்த வேதமே சொல்லியிருக்கிறது, ஞானியாய் போனவனுக்கு அப்பா அப்பா இல்லை, அம்மா அம்மா இல்லை, லோகம் லோகம் இல்லை, தேவர்கள் தேவர் இல்லை, வேதமும் வேதமில்லை என்று இப்படி ஸ்ருதி சிரசாக இருக்கப்பட்ட ஒரு உபனிஷத்திலேயே இருக்கிறது. பிருஹதாரண்யகம் அத்தியாயம் 4:3.22. ஆனால் இப்படிப்பட்ட உபனிஷத்துக்களிலேயே தத்துவமசி என்கிற தலை சிறந்த ஞான லட்சியத்தை சொல்லுகிற சாந்தோக்கியத்தில் முடிக்கிற இடத்தில் அத்தியாயம் 8:15.1, எவன் இம்மைக்கு திரும்பி வராத ஸ்தானத்தை அடைகிறான் என்று சொல்லும்போது அவன் விதிப்படி வேத அத்தியன அனுஷ்டானங்களை செய்து குடும்ப வாழ்க்கை நடத்தி இந்திரியங்களை சலனமில்லாமல் நிலைநிறுத்தி வேத கர்மாக்களில் வருவதை தவிர மற்ற எல்லா இடத்திலும் அகிம்சையை கடைபிடித்துத்தான் அந்த உத்தம ஸ்தானத்தை அடைய தகுதி பெறுகிறான் என்று சொல்லியிருக்கிறது. அதாவது ஒரு புத்தருக்கோ ஜீனருக்கோ மற்ற ஞானிகளுக்கோ ஏற்பட்ட தர்மங்களை சகலருக்கும் நம் மதம் வைத்துவிடவில்லை. அப்படி ஒருவன் முடிவிலே ஞானியாய் போவதற்காகவே அவனுக்கு அடியிலிருந்து வெவ்வேறு தர்மங்களை ஸ்டேஜ் ஸ்டேஜாக மாற்றி கொடுத்து கொண்டு போவதில்தான் நம் தர்மத்தின் பெருமையே இருக்கிறது. இதிலே இன்னும் பெருமை, அடிநிலையிலே இருக்கிறவனையும் அணைத்து போக வேண்டும், அவரவர் இருக்கும் இடத்திலிருந்து கையை பிடித்து அழைத்து போக வேண்டும் என்பதற்காக ஞானியும் கூட அந்த அடிநிலைக்காரன் மாதிரியே செய்து காட்ட வேண்டும் என்று நம் மதத்தில் சொல்லியிருக்கிறது. குறிப்பாக கீதையில் பகவான் இதை ரொம்பவும் வற்புறுத்தியிருக்கிறார். தெய்வத்தின் குரல் 3 ஆச்சாரம் என்ற உரையில் கீதையின் கட்டளை, தலைவர் கடமை, கீதை உபதேசம், அறிந்தவனும் அறியாதாரும் ஆகிய பிரிவுகள் பார்க்க, நடைமுறைக்கு ஏற்றதாகவும் மனோதத்துவ ரீதியில் பொருத்தமுடையதாகவும் இப்படி நம் மதத்தில் ஞானியை கூட சாமானிய ஜனங்களுக்கு வழிகாட்டியாக அவர்களுடைய தர்மத்தை செய்து காட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்க, இதற்கு நேர்மாறாக சாமானிய ஜனங்களுக்கும் ஞானியின் தர்மத்தையே வைப்பது என்று ஒருத்தர் சித்தாந்தம் செய்தால் அவர் தனி வாழ்க்கையில் எத்தனை பெரியவராயிருந்தாலும் அந்த சித்தாந்தத்தால் மக்களின் ஆத்மக்ஷேமம் குளறும்படியாக போகிறதே என்பதை உத்தேசித்து அதை நிராகரணம் செய்யத்தானே, அதாவது நிராகரிக்கத்தானே வேண்டியிருக்கிறது. இதற்காகத்தான் நம்முடைய ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளின் அவதாரமானதால் அவரும் அவருக்கு முன்னேயும் பின்னேயும் வந்த வேதாந்த சம்பிரதாய பெரியவர்களும் ஏனைய சித்தாந்தங்களில் எடுத்துக்காட்டியிருக்கும் தோஷங்களை சொல்லாமல் விட முடியவில்லை. முன்னேயே சொன்ன மாதிரி தோஷம் தெரிகிற இடத்தில் அதை சொல்வதில் தப்பில்லை, சொல்லத்தான் வேண்டும். ஆனால் தோஷத்தை சொன்னாலும் துவேஷம் இருக்கப்படாது என்பதுதான் முக்கியம். அந்த மதங்களை கண்டிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அந்த மதங்கள் நம் மதத்தை கண்டிப்பது சரியல்ல என்று எடுத்துக்காட்டி நம்முடைய தாய் மதத்தை உள்ளபடி புரிய வைப்பதற்காகவே இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. வேத தர்மத்திற்கு முரண்பாடான மதஸ்தாபகர்கள், சித்தாந்த பிரவர்த்தகர்கள் என்று சில பேரை மட்டும் கலியுகத்தின் போக்குக்கு காரணமாக சொல்லி விட்டு விடுவதற்கில்லை. ஒரு முள்ளுமரம் முளைக்கிறதென்றால் அதற்கு விதை இருக்கணும் என்பது போலவே அந்த விதை முளைத்து வளரத்தக்கதாக பூமியும் இருந்தால்தானே முடியும். மதஸ்தாபகர்களும் பிரச்சாரகர்களும் என்னதான் சித்தாந்த விதைகளை ஊன்றினாலும் ஜனசமூகத்தின் மனநிலை என்கிற பூமி அவற்றை பூசாரமூட்டி போஷித்தால்தானே அவை அந்த சமூகத்தில் தழைத்து வளர முடியும். இப்படி வேத தர்மத்துக்கு விரோதமான போக்குகளிலேயே அப்போது ஜென்ரலாக ஜனங்களுக்கு ருசி ஏற்பட்டு அதனாலேயே அவைதீக மதங்களை நன்றாக பரவும்படி செய்வதாக ஆயிற்று. அசுர ராட்சசர்கள் ஜனங்களின் புத்தியிலேயே பிரவேசித்ததாக சொன்னது இதைத்தான். கலிபுருஷன் ரொம்ப சாமர்த்தியமாக இந்த மதங்களும் தார்மீகமான வழிகளை சொல்கிற மாதிரியும் அதை உபதேசிக்கிறவர்கள் பின்பற்றுகிறவர்கள் ஆகிய இரண்டு பேரும் தர்மமாகவே போகிற மாதிரியும் ஷோ பண்ணியிருந்தான். கலி பிறந்த பின்னும் கிருஷ்ண பரமாத்மா, வியாசாச்சாரியாள் ஆகியவர்கள் கொடுத்திருந்த பலத்தினால் சுமார் 2500 வருஷம் ரொம்பவும் சீரழிவு ஏற்படாமலே வைதீக தர்மாசரணை நடந்து வந்ததற்கப்புறம் இப்படி இடைக்காலத்தில் அசதி மறதியாக இருந்ததற்கும் சேர்த்து வைத்து கலிபுருஷன் தன்னுடைய ஆதிக்கியத்தை ஒரே முரட்டுத்தனமாக காட்ட ஆரம்பித்தான். ரொம்ப நேரம் தூங்கி போய்விட்டால் ஐயோ இப்படி தூங்கி போய்விட்டோமே, காரியத்தை பண்ணியாகணுமே என்று ஒரே தடால் புடால் என்று ஆரம்பிக்கிற மாதிரி கைவரிசையை காட்ட ஆரம்பித்தான். இன்னொரு உதாரணம் சொல்லணுமானால் அடைத்து வைத்த சோடா பாட்டிலை உடைத்த மாதிரி ஆயிற்று. அந்த வேகத்தில் 72 மதங்கள் சனாதன தர்மத்திற்கு மாறாக தோன்றின என்று புஸ்தகங்களில் போட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் ரொம்ப உத்தண்டமாக கிளம்பிற்று என்றும் போட்டிருக்கிறது. அசந்தர்ப்பமானவை எல்லாமே தடபுடலாகத்தான் கிளம்பும். வாஸ்தவத்திலேயே ஹிதமாகவும் சத்தியமாகவும் இருப்பவை சாத்வீகமாக சாந்தமாகத்தான் தோன்றி செயலுக்கு வரும். அப்படி இல்லாதவை அதம்பிக்கொண்டு அடாவடியாகத்தான் ஆரம்பிக்கும். கலி அதர்மயுகம் என்று நிரூபித்து காட்டுகிற மாதிரி அப்போது இப்படி 72 மதங்கள் தோன்றின என்று புஸ்தகங்களில் இருக்கிறது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.